இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you. பொருள் தேவனை பணிந்து தொழ வேண்டும், சிரம் தாழ்த்தி அவர் அன்பையும் சிந்திக்க வேண்டும். கரம் கூப்பி கர்த்தரும் கவலை தீர்க்க வேண்டும், வரம் பெற்று உலகில் வாழ்ந்துயர வேண்டும், வாழ்ந்துயர வேண்டும். நிலையில் அவர் விந்தை அருள் வேண்டும், அவர் விந்தை அருள் வேண்டும். நிலையில்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, மூன்று சூழ்நிலைகளில் மனிதன் தேவனை மறந்து போய் விடுகின்றான். மூன்று நிலைகளில் மனிதன் கடவுளை மறந்து விடுகிறான். இன் த்ரீ ஸ்டேஜஸ் மேன் ஃபர்கெட்ஸ் காட். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நாம் தேவனை மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்றது. அநேக நேரங்களில் நாம் தேவனை மறந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் அவர் மறக்கின்ற தேவன் அல்ல. கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்கின்றவர் அல்ல. வேதம் சொல்கின்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115:12 சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் வாசிக்க முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் கர்த்தரை எல்லா நேரங்களிலும் நினைத்திருக்கிறோமா? அவரை பின்பற்றுகின்றோமா? அவருக்கு பிரியமானதை செய்கின்றோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று மூன்று சூழ்நிலைகளில் கர்த்தரை நாம் மறந்து போய் விடுகின்றோம். அந்த சூழ்நிலைகளை தான் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். மனிதன் எப்பொழுது கர்த்தரை மறந்து போய் விடுவான் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றது. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 33:3 இவனமாக சொல்கின்றது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை கூப்பிட வேண்டும், கர்த்தரிடத்தில் செல்ல வேண்டும் என்று வேதம் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை தேடுவதில்லை, எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது இல்லை. அதை தான் நாம் பார்க்க போகின்றோம். இதற்கு ஒப்பனையான இன்னொரு வேத வசனம் சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், கர்த்தரை நன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் அவரை துதிப்பேன், அவரை தேடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 1 Thessalonians 5:17 நாம் வாசிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை ஜெபிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் உண்மையா இருக்க வேண்டும், கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களில் கர்த்தரை மறந்து போய் விடுகின்றோம். பல காரணங்கள் இருக்கின்றது, பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இன்று மூன்று சூழ்நிலைகளை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது சூழ்நிலை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் எல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தரை நாம் மறந்து போய் விடுகின்றோம். நம்மிடத்தில் பணம் இருக்கும், நம்மிடத்தில் செல்வம் இருக்கும், நம்மிடத்தில் ஆரோக்கியம் இருக்கும், நம்மிடத்தில் அனைத்தும் இருக்கும் பொழுது நாம் யாரை மறந்து போய் விடுகின்றோம் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவனை நாம் மறந்து போய் விடுகின்றோம். மத்தேயு 16:26-27, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அதாவது இந்த உலகத்தை தன்னுடைய கையில் அவன் வைத்து கொண்டாலும், இந்த உலகத்துக்குள்ள எல்லா பொருள்களும் அவனுடைய இல்லத்தில் இருந்தாலும், இந்த உலகத்துக்குரிய எல்லா சந்தோஷமும் அவனிடத்தில் இருந்தாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதாவது நினைக்க வேண்டிய ஒருவராகிய கிறிஸ்துவை மறந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன? நித்திய ஜீவனை தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அவன் மறந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களோடு இந்த பூமியிலே வரும் பொழுது, இந்த உலகத்தை யாரெல்லாம் அதிகமாக நேசித்து தேவனை மறந்து விட்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே பரலோகத்தில் இடமில்லை என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இந்த தவறை செய்கிறோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் பிரியமானவர்களே. 1 Kings 11 நாம் வாசிக்கும் பொழுது சாலமோன் தேவனை விட்டு எப்படி வழி விலகி சென்றான் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கலாம். நான் வாசிக்கின்றேன் முதல் வசனம், 1 Kings 11:1. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அமோனியரும் எத்தோமியரும் சிதேனியரும் எத்தியோரியும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். இங்கே சாலமோன் செய்யக்கூடிய மிக பெரிய ஒரு பாவம் அல்லது மிகப்பெரிய ஒரு தவறு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒருவனுக்கு ஒருத்தி என்றுதான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். அதாவது ஒருவனுக்கு ஒரு மனைவி தான் இருக்க வேண்டும், ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான் இருக்க வேண்டும். அதன்படிதான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து நீங்கள் இருவரும் கடைசி வரை ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இங்கே சாலமோன் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அநேக பெண்களை அவர் திருமணம் செய்து கொள்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், அவர்களை திருமணம் செய்து கொள்கின்றார். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். 2 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான் என்று இங்கே வேத வசனம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் மற்றவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா, மற்ற மதத்தாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா என்று கேள்விகள் நமக்கு வரக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இங்கு கர்த்தர் சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, மற்ற மதத்தாரை நாம் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று சொல்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்திருக்காது, அதே நேரத்தில் இவர்களுக்கும் அவர்களுடைய மதத்தை குறித்து தெரிந்திருக்காது. ஒருவேளை திருமணம் செய்து கொள்வார்கள் என்றால் என்னவாகும் என்று பார்க்கும் பொழுது, குடும்பத்திலே பல பிரச்சனைகள் வரும், மதத்தில் பிரச்சனைகள் வரும், வழிபாட்டில் பிரச்சனைகள் வரும் போன்ற பல பிரச்சனைகள் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு உன்னுடைய விசுவாசத்தை குறித்து நம்பிக்கை குறித்து தெரியாது, ஆகையால் நீ அவர்களை திருமணம் செய்து கொள்வாய் என்றால் நிச்சயமாகவே அவர்கள் உன்னுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு நேரமாகலாம், வருடங்களாகலாம், சில நேரங்களில் உங்கள் இருவருக்கும் சண்டைகள் வந்து நீங்கள் நிச்சயமாகவே பிரிந்து கூட போக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தர் மற்ற மதத்தாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அல்லது மற்ற அந்நிய பெண்களை திருமணம் செய்து கூடாது என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே சாலமோன் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அதை அவர் மீறக்கூடியவராக இருக்கிறார். முதலில் நாம் பார்த்தோம், ஒரு திருமணத்துக்கு மேலே செய்யக்கூடாது என்று பார்த்தோம், ஆனால் அதை அவர் உடைத்து விடுகின்றார். இரண்டாவது, தேவனை குறித்து விசுவாசம் இல்லாதவர்கள் அல்லது நம்பிக்கை இல்லாதவர்களை அவர் திருமணம் செய்து கொள்கின்றார். இதனால் என்ன ஆனது என்று நாம் வேதத்திலே பார்க்கலாம். மூன்றாம் வசனம் வாசிக்கும் பொழுது, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 700 பெயர் பிரபுக்கள் குலத்தைச் சேர்ந்த பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டான் என்று பார்க்கிறோம். 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை விலக பண்ணினார்கள். ஆண்டவரை விட்டு அவன் வழி விலகி செல்ல அவர்கள் செய்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தம் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சிதேக்கினேரின் தேவிகளாகிய அஸ்தரத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது, அவன் தேவர்களை அவன் வணங்க ஆரம்பித்தான், தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாலமோனுக்கு அனைத்தையுமே கொடுத்திருந்தார். சாலமோன் தேவனிடத்தில் எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்டிருந்த பொழுது கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், விவேகத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், செல்வத்தை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார், அனைத்தையுமே கொடுத்திருந்தார். இந்த அனைத்தும் இருந்ததன் நிமித்தமாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை மீறி அநேக பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனை மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தேவனிடத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் எதை கொடுக்க சித்தமா இருக்கிறீரோ அதை கொடுங்கள் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு சூழ்நிலையில் நாம் எப்பொழுது கர்த்தரை மறப்போம் என்று பார்க்கும் பொழுது, நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்றால் கூட தேவனை மறக்க நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடியும். ஆம், நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றால் கூட நாம் தேவனை மறக்க நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், வேதாகமத்தில் அநேக உதாரணங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு விதவை மரித்து போகும்படி தன்னுடைய மகனும் அவளும் மரித்து போக அவர்கள் துணிந்தார்கள். ஏனென்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, அவர்களிடத்தில் இருந்த அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டது, அவருடைய கணவர் மரித்து போய்விட்டார், ஆகையால் தான் மறிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய கணவர் யார் என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, அவருடைய கணவர் வந்து தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து அந்த பெண்ணோடு அந்த விதவையோடு கூட பேசி அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சமயத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த பெண் எடுத்த ஒரு தீர்மானத்தை பாருங்களேன், நான் மறிக்க வேண்டும், ஏன் என்ற கேள்வி கேட்கும் பொழுது தன்னுடைய மனதிலே சொன்ன ஒரே ஒரு விஷயம், என்னிடம் ஒன்றுமே இல்லை, ஒரு மாவும் எண்ணெய் மாத்திரமே இருக்கிறது, நான் அதிலே சமையல் செய்து நானும் என் பிள்ளையும் மறித்து போய் விடுகிறோம் என்று சொன்னார்கள். அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை என்ற சூழ்நிலை வந்த பொழுது அவர்கள் தேவனை தேடாமல், தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் தன்னுடைய ஜீவனை அவர்கள் மாய்த்து கொள்ள நினைத்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றால் கூட நாம் தேவனை மறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது என்று பார்க்கிறோம். ஆம், நாம் அனைத்தையும் இழந்து போய்விட்டோம் என்றால் நம்முடைய இருதயத்திலே சாத்தான் குடிகொண்டு அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீ ஏன் உயிரோடு வாழ வேண்டும், நீ மறித்து போய்விடு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையில் அவன் எப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தானோ அப்பொழுதே அவனுடைய இருதயம் கொத்தப்பட்டவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய நண்பர்கள் ஒருவேளை அவனை ஏளனம் செய்திருக்கலாம், அல்லது சீடர்கள் அவனோடு கூட பேசாமல் இருந்திருக்கலாம். தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் மிக பெரிய ஒரு நபரை இழந்ததாக அவனுடைய இருதயம் தோன்றியது என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் தேவனிடத்தில் மனம் திரும்பாமல் அவன் தூக்கு போட்டு மறித்து விட்டான் என்று பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவங்கள் அதிகமாய் செய்யும் பொழுது, பாவ சேற்றிலே நாம் மூழ்கி இருக்கும் பொழுது நாம் தேவனை தேடாமல், ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனே, நான் அவரோடு பேச மாட்டேன் என்று சொல்லி அநேகர்கள் இன்று திருச்சபைக்கு வருவது கிடையாது, அநேகர்கள் தசம்பாகம் வைப்பது கிடையாது, அநேகர்கள் ஆண்டவருடைய காரியங்களை செய்யாமல் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா? உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதா? இருக்கட்டுமே, ஆண்டவரிடத்தில் தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அன்னாளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததை நம்மால் காண முடியும். அவள் தேவாலயத்தில் சென்று ஆண்டவரிடத்தில் ஜபித்தாள் என்று பார்க்கிறோம். தேவன் அவளுடைய ஜபத்தை கேட்டாள் என்று பார்க்கிறோம். யோபுவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யோபு எல்லாவற்றையும் அவர் இழந்து போய்விட்டார். தன்னுடைய மனைவி கூட யோபுவை பார்த்து தூஷணமாக பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்டோம். பொருள், செல்வம், பணம், வேலைக்காரர்கள், பிள்ளைகள் அனைத்தும் அவரை விட்டு சென்று விட்டது. ஆனால் யோபு கடைசி வரை தன் உத்தமத்திலே அவர் உறுதியாய் நின்றார் என்று பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் என்னை எழுப்புவார் என்று நம்பிக்கையோடு கூட யோபு சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா? பணம் இல்லையா? பதவி இல்லையா? வேலை இல்லையா? செல்வம் இல்லையா? பிள்ளைகள் இல்லையா? நல்லதொரு பொருளாதாரமான சூழ்நிலை இல்லையா? நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதற்கு வாழ வேண்டும்? என் ஜீவனை நான் எடுத்து விடுகிறேன் என்று சொல்ல வேண்டாம். தேவனை தேடுங்கள். யோபுவை போல தேவனை தேடுங்கள். யோபு தேவனை தேடின பொழுது தேவன் யோபுவுக்கு யாவையும் இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். யோபு 42 அதிகாரத்திலே 10 வசனத்திலே, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் என்று வாசிக்கிறோம். இன்று உங்களுடைய சிறையிருப்பை கூட கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை நீங்கள் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவது சூழ்நிலை, நாம் தேவனை மறக்கக்கூடிய மூன்றாவது சூழ்நிலை என்ன என்று நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருந்தாலும் தேவனை மறந்து போய் விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்றாலும் தேவனை மறந்து போய் விடுகின்றோம். மூன்றாவது சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட தேவனை மறந்து போய் விடுகின்றோம். நாம் சொல்ல வேண்டும் என்றால், நிச்சயமாகவே தாவீது ஒரு ஆட்டு மெய்ப்பனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் தாவீதை ஒரு ராஜாவாக ஒரு அங்கீகரித்து ராஜாவாக வைத்தார். ஆனால் ராஜாவாய் மாறின தாவீது என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் பர்சபாலோடு கூட விபச்சாரம் செய்து தேவனை மறந்து போய் விட்டான் என்று பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத தாவீதை ஆண்டவர் ராஜா என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து வைக்கிறார். அவனிடத்தில் இப்பொழுது ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அவன் உண்மையாய் தேவனுக்கு இருக்க வேண்டிய அவன் விபச்சாரம் செய்கிறான், கொலை செய்கிறான் என்று பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் ஆண்டவரை மறந்து போக வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு இங்கே நாம் பார்க்கும் பொழுது லூசிஃபரிடம் ஆண்டவர் அநேக காரியங்களை கொடுத்திருந்தார். மிகவும் விசேஷமாக வல்லமைகளை கொடுத்திருந்தார். அவனிடம் அது இருந்தது நிமித்தமாக அவன் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தான் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான தாளந்துகள் இருக்கும் என்றால் அந்த தாளந்துகள் நிமித்தம் தேவனை மறந்து போய்விட வாய்ப்புகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனை நாம் எப்பொழுதெல்லாம் மறக்கிறோம் என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மறக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மறக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை மறக்காதவராயிருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனை மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. அதற்கு தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவென்று பார்க்கும் பொழுது, தீமோத்தேயு புத்தகத்திலே, போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் கொண்டு போவதும் இல்லை. வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு நீர் இதை தந்திருக்கிறீரா, இது போதும் என்று ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே எனக்கு அதை தாரும் இதை தாரும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறோமோ ஆண்டவரும் அதை கொடுத்து விடுவார். ஆனால் சில நேரங்களில் அதுவே ஆண்டவரை மறப்பதற்கான ஒரு கருவியாய் உங்கள் வாழ்க்கையிலே மாறிவிடும். ஆகையால் தான் இங்கே வேதம் சொல்கின்ற வண்ணமாக போதும் என்கின்ற மனத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் பண ஆசை உள்ளாதவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் எல்லா சூழ்நிலையிலும் மறந்து போய்விடுகிறோம். குறிப்பாக இந்த மூன்று சூழ்நிலைகளில் நம்மிடம் எல்லாம் இருக்கும் பொழுது மறந்து போய்விடுகின்றோம். நம்மிடம் எதுவுமே இல்லை என்றால் கூட மறந்து போய்விடுகின்றோம். நம்மிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்றால் கூட நாம் மறந்து போய் விடுகின்றோம். ஆகையால் தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பரமண்டல ஜபத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த வண்ணமாக, என்னுடைய அன்றாட தேவையை எனக்கு சந்தித்தருளும் என்று ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உடைய இருதயம் நம்மேல் இருக்கும், நாமும் கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து அவர்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்கிற நம்பா. அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் உங்களை மறந்து போய்விடுகின்ற விசேஷமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதரன் சகோதரியை கர்த்தர்க்க நோக்கி பாருங்க. அவர்களுக்கு கர்த்தனை பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு நாமே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவா என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleatawr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.